அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை முதலாம் அரையாண்டு தேர்வு 2021 2022 தமிழ் ஆண்டு 11 புலன்மொழி தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி ஆவன்னா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்படும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். அதனைத் தொடர்ந்து ஆவன்னா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். பின்னர் ஆவன்னா பகுதியின் நேர்காணற் பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்படும். ஆவன்னா பகுதியின் நேர்காணற் பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது. எமக்கு கிடைத்துள்ள தமிழ் இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை சங்ககால இலக்கியங்கள் ஆகும். இவை அகம் புறம் எனும் இருவகை பாடுபொருளை கொண்டு இயற்றப்பட்டுள்ளன. இவ் இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு எனத் தொகுக்கப்பட்டுள்ளன. இவற்றை 11 மேற்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். சங்க காலத்திற்கு அடுத்து வரும் காலப்பகுதியில் தமிழரின் நிலங்களை களப்பிரர் என்ற வேற்று நாட்டு அரசர்கள் கைப்பற்றினர். இவ்வரசியல் மாற்றத்தினால் தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சி தமிழரின் பண்பாடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் அறக்கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சங்க காலத்திற்கு அடுத்த காலப்பகுதியில் எழுந்த பெரும்பாலான பாடல்கள் அறத்தை கருப்பொருளாக கொண்டவை. இவை 11 கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றுள் உலக பொதுமறையாகிய திருக்குறளும் ஒன்றாகும். களப்பிரரை தொடர்ந்து தமிழர் நிலத்தை பல்லவர் என்ற வேற்றினத்தவர் ஆளுகை செய்தனர். இவர்களுடைய ஆட்சியில் பக்தி இலக்கியங்கள் பல தோற்றம் பெற்றன. கிறித்துவுக்கு பின் 9 நூற்றாண்டிலிருந்து தமிழ் மன்னர்களான சோழர் ஆட்சிக்கு வந்தனர். இவர்கள் ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழர் நிலங்களும் தமிழர் வாழ்வும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தன. சோழர் ஆட்சியின் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ் இலக்கியங்களிலும் செல்வாக்குச் செலுத்தின. தமிழ் இலக்கிய பரப்பில் உரைநடை இலக்கிய மரபு தோற்றம் பெற்றது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்படுகிறது. எமக்கு கிடைத்துள்ள தமிழ் இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை சங்ககால இலக்கியங்கள் ஆகும். இவை அகம் புறம் எனும் 2 வகை பாடுபொருளை கொண்டு இயற்றப்பட்டுள்ளன. இவ் இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு எனத் தொகுக்கப்பட்டுள்ளன. இவற்றை 11 மேற்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். சங்க காலத்திற்கு அடுத்து வரும் காலப்பகுதியில் தமிழரின் நிலங்களை களப்பிரர் என்ற வேற்று நாட்டு அரசர்கள் கைப்பற்றினர். இவ்வரசியல் மாற்றத்தினால் தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சி தமிழரின் பண்பாடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் அறக்கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சங்க காலத்திற்கு அடுத்த காலப்பகுதியில் எழுந்த பெரும்பாலான பாடல்கள் அறத்தை கருப்பொருளாக கொண்டவை. இவை 11 கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றுள் உலக பொதுமறையாகிய திருக்குறளும் ஒன்றாகும். களப்பிரரை தொடர்ந்து தமிழர் நிலத்தை பல்லவர் என்ற வேற்றினத்தவர் ஆளுகை செய்தனர். இவர்களுடைய ஆட்சியில் பக்தி இலக்கியங்கள் பல தோற்றம் பெற்றன. கிறித்துவுக்கு பின் 9 நூற்றாண்டிலிருந்து தமிழ் மன்னர்களான சோழர் ஆட்சிக்கு வந்தனர். இவர்கள் ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழர் நிலங்களும் தமிழர் வாழ்வும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தன. சோழர் ஆட்சியின் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ் இலக்கியங்களிலும் செல்வாக்குச் செலுத்தின. தமிழ் இலக்கிய பரப்பில் உரைநடை இலக்கிய மரபு தோற்றம் பெற்றது. நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணற் பகுதி ஒலிக்கப்படுகிறது.
கொட்டு முரசு இணைய வானொலியின் இலக்கிய பொழில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து கொண்டுள்ள பேராசிரியர் அவர்களை இப்பொழுது நிகழ்வுக்குள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே இரண்டாவது வாரமாக தங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் மேகலை. இன்றைய நிகழ்வில் இணைந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன்.
சென்ற வாரம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஆசார கோவை பற்றி தங்களால் கூறப்பட்ட விளக்கங்கள் பலராலும் பாராட்டப்பட்டன. குறிப்பாக இளையோரும் தங்கள் கருத்துகளை பதிவிட்டிருந்தார்கள்.
நல்லது. தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் இளையோரை சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பு. கருத்துகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள்.
இன்றைய இலக்கிய பொழிலே 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 பற்றி பார்க்க உள்ளோம். முதலில் பேராசிரியர் அவர்கள் இனியவை 40 நூல் பற்றிய செய்திகளை கூறுவர்.
இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்களை கொண்டது. வாழ்க்கைக்கு இனிமை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து கூறப்படுகின்ற இந்நூலுக்கு இனியவை 40 என்ற பெயர் மிக பொருத்தமானதே. அகம் புறம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமல்ல அறக்கருத்துக்களையும் அழகுறச் சொல்வதில் தமிழ் புலவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்நூலின் பாடல்கள் ஆக்கப்பட்டுள்ளன.
நல்லது. இப்போது நிகழ்வு நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. அடுத்த வாரம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் பற்றி பார்க்க உள்ளோம். தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மத்திய ஐரோப்பிய நேரம் பிற்பகல் 5 மணி முதல் ஆறு மணி வரை இந்நிகழ்வோடு இணைந்திருங்கள்.
ஆமாம், அடுத்த வாரம் சந்திப்போம். இலக்கிய பொழிலே கூறப்படும் செய்திகளில் ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் அவற்றை எனது மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அவற்றுக்கான விளக்கங்கள் தங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணற் பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது.
கொட்டு முரசு இணைய வானொலியின் இலக்கிய பொழில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து கொண்டுள்ள பேராசிரியர் அவர்களை இப்பொழுது நிகழ்வுக்குள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே 2வது வாரமாக தங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் மேகலை, இன்றைய நிகழ்வில் இணைந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன்.
சென்ற வாரம் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஆசார கோவை பற்றி தங்களால் கூறப்பட்ட விளக்கங்கள் பலராலும் பாராட்டப்பட்டன. குறிப்பாக இளையோரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள்.
நல்லது. தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் இளையோரை சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பு. கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள்.
இன்றைய இலக்கிய பொழிலே 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 பற்றி பார்க்க உள்ளோம். முதலில் பேராசிரியர் அவர்கள் இனியவை 40 நூல் பற்றிய செய்திகளை கூறுவர்.
இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்களை கொண்டது. வாழ்க்கைக்கு இனிமை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து கூறப்படுகின்ற இந்நூலுக்கு இனியவை 40 என்ற பெயர் மிக பொருத்தமானதே. அகம் புறம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமல்ல அறக்கருத்துகளையும் அழகுறச் சொல்வதில் தமிழ் புலவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்நூலின் பாடல்கள் ஆக்கப்பட்டுள்ளன.
நல்லது. இப்போது நிகழ்வு நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. அடுத்த வாரம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் பற்றி பார்க்கவுள்ளோம். தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மத்திய ஐரோப்பிய நேரம் பிற்பகல் 5 மணி முதல் 6 மணி வரை இந்நிகழ்வோடு இணைந்திருங்கள்.
ஆமாம், அடுத்த வாரம் சந்திப்போம். இலக்கிய பொழிலே கூறப்படும் செய்திகளில் ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் அவற்றை எனது மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அவற்றுக்கான விளக்கங்கள் தங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.